2021 ஜூலை மாத தென்றலிதழில் தனா சேனாபதி அவர்களின் ஞாபக சின்னம் என்னும் சிறுகதை எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் இடம்பெறுகின்றது. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இப்படி வந்து பாருங்கள் நிலா வெளிச்சத்தில் என்றான் எங்களுக்கு வழிகாட்டி வந்த அந்த கிராமவாசி. அன்று மாலைதான் நாங்கள் மகாபலிபுரம் வந்திருந்தோம். துல்லிய பௌர்ணமி நிலவில் அங்குள்ள சிற்ப விசேஷங்களை காண்பதே ஓர் ஆனந்தம். பஞ்சபாண்டவரதம், பகீரதன் தவம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே வருகையில் பழமையான அந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் உன்னத நிலையை சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் வர்ணித்திருந்த பகுதி நினைவுக்கு வந்தது. சட்டென்று கல்லாலான ஒரு யானைக்கு எதிரே வந்து நின்றோம். கிராமவாசி மறுபடியும் அதை உற்று கவனியுங்கள் என்றான். அவ்வெண்ணிலுவில் அந்த கல்யாணை கண்ணீர் விட்டுக்கொண்டே பெருமூச்சு விடுவது போல் பிரமை ஏற்பட்டது. அதை சமைத்த சிற்பியின் திறமையை வியந்த வண்ணம் நின்றிருந்தேன் வெகுநேரம். இதில் ஏதாவது விசேஷம் இருக்க வேண்டும் என்று பேச்செடுத்தேன் நான். ஆமாம் என்ற பாவனையாக தலையசைத்தான் அந்த கிராமவாசி. எனக்கு அதை அறிய வேண்டும் என்ற ஆவல் மூண்டது. நான் என்னப்பா அது சொல்லேன் என்றதும் அவன் ஆரம்பித்தான். அவன் பாட்டனார் சொல்லி கேட்டிருக்கிறானாம் இந்த வரலாற்றை. தொண்டை மண்டலத்தை மகேந்திர பல்லவன் ஆண்டு வந்த காலம். கடாரம், சாவகம், சிங்களம் முதலிய தூர தேசங்களிலிருந்து வியாபாரிகள் இங்கே பொன்னும் மணியும் கொண்டு வந்து பொருளோடு திரும்பி போவார்கள். இவற்றோடு உள்நாட்டிலிருந்தும் சரக்குகள் வந்ததால் அந்த காலத்தில் தலைநகரமாக இருந்த காஞ்சிபுரத்தில் கிடைக்காத பண்டமே இல்லை. நவராத்திரி நெருங்கிற்று. பல்லவராஜா அதை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். காஞ்சியில் இருந்த தேவாலயங்களும் அரண்மனையும் பழுது பார்க்கப்பட்டு வந்தன. கோபுரங்களின் நிலைகளிலும் அதன் பக்கங்களிலும் விளக்கு வரிசைகள் வைக்கவும் கட்சியின் அதிதேவதை 9 நாளும் 9 திருக்கோலத்தில் பவனி வரவும் ஏற்பாடு செய்திருந்தான் சக்கரவர்த்தி. அன்று நவராத்திரிக்கு முந்தைய நாள் மகேந்திரன் தன் கட்டளை சரிவர நிறைவேறிட்டா என்று அறிய நேரில் புறப்பட்டு ஒவ்வொரு இடமாக போய் பார்க்கலானான். தேவாலயங்களுக்குள் நுழைய வேண்டியிருந்ததால் நடந்தே சென்றான். 5 வயசு நிரம்பிய தன் இளைய மகனையும் கையை பிடித்து அழைத்து சென்றான். பரிவாரத்தில் முக்கியமானவர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள். கடைசியாக அரண்மனை அருகிலுள்ள யானை கூடத்தை பார்வையிட அதனுள் நுழைந்தான். ஒவ்வொரு யானையாக பார்த்து கொண்டே பட்டத்து யானையாகிய மாதங்க தண்டை வந்து நின்றான். சக்கரவர்த்திக்கு அதனிடம் தனி பிரீதி. கொஞ்ச நேரம் அதன் துதிக்கையை தடவி கொடுத்தான். பிறகு அங்கிருந்த தலைமை பாகனிடம் அதை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். பாகனும் மறுநாள் காலை மங்கள கும்பம் ஏந்தி வர எல்லாம் சித்தமாக இருப்பதாக தெரிவித்தான். இதற்குள் இளவரசன் மாதங்கத்தின் எதிரில் வந்து நின்று கொண்டான். அதுவும் ஆதரவோடு சிறுவனை தன் துதிக்கையினால் தழுவி கொடுத்தது. திடீரென ராஜகுமாரன் கண்களில் ஓர் ஒளி வீசியது. அவன் குறும்பு சிரிப்புடன் மெதுவாக தன் இடுப்பிலிருந்து ஒரு சிறு கத்தியை எடுத்தான். யானை துதிக்கையை நீட்டும் பொழுதெல்லாம் அதன் நுனியை குத்த ஆரம்பித்தான். யானையின் சின்னஞ்சிறு கண்கள் சிவந்து வந்தன. ஆனாலும் அது சகித்து கொண்டுதான் இருந்தது. அதை மேலும் கோபமூட்டி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று ஆசை இளவரசனுக்கு. இந்த முறை துதிக்கை நுனியில் ஆழமாக வெட்டிவிட்டான். அதனால் பொறுக்க முடியவில்லை. வெகுண்டு சிறுவனை அப்படியே துதிக்கையினால் தூக்கி தரையில் ஓங்கி அரைந்தது. அந்த ஓசையை கேட்டு எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அரசிளங்குமரன் மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்தில் பிணமாய்க் கிடந்தான். யானையின் துதிக்கையில் நுனியில் வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. பல்லவன் சற்று நேரம் திகைத்து நின்றான். சிறுவனின் கையறியில் கிடந்த கத்தியைக் கண்டு நடந்ததை ஊகித்து கொண்டான். அவன் முகம் ஒளி இழந்து கருத்து விட்டது. சுற்றியிருந்தவர்கள் அரசன் என்ன ஆக்கினே இடுவானோ என்று நடுநடுங்கினார்கள். ஆனால் மகேந்திரன், அதை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கம்மிய குரலில் கூறிவிட்டு முகம் கவிழ்ந்தபடி அரண்மனையில் நுழைந்து தன் அரைக்கதவை தாழிட்டு கொண்டான். மகன் இறந்த செய்தியை கேட்டதும் அரசி மூர்ச்சையானாள். இளவரசன் சவத்தை எடுத்து உரிய மரியாதைகளுடன் அடக்கம் செய்தபோது கூட மகேந்திரன் வெளியே வரவில்லை. அறையில் அவன் வேதனையினால் பெருமூச்சு விடுவது மட்டுமே கேட்டது. எவருக்கும் உள்ளே நுழைய தைரியம் இல்லை. இங்கே பட்டத்து யானை ராஜகுமாரன் விழுந்த இடத்தை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தது. பாகன் வாழைத்தண்டும் கரும்பும் கொண்டு வந்து அதன் எதிரில் நீட்டினான்.
அப்போதும் அது அப்படியே இருந்தது. இறை எடுக்கவும் இல்லை, அவ்விடத்தை விட்டு நகரவும் இல்லை. மாதங்கத்திற்கு மதம் பிடித்து விட்டது என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். மகாராஜா துக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது நவராத்திரி எப்படி நடக்கும்? ஒரே சோபை குண்டி கிடந்தது. 8 நாள் யானை இறை எடுக்காமலும் நின்ற இடத்தை விட்டு அசையாமலும் இருந்தது. பாகன் எவ்வளவு ஆசுவாசப்படுத்தியும் ஒன்றும் பலனில்லை. புத்திர சோகம் ஒருபுறம், மறுபுறம் தன் அருமை மாதங்கம் தீனி எடுக்காமல் கிடக்கிற வருத்தம் அவனுக்கு. பல்லவரும் 8 நாள் இரவு பகல் உண்ணாமல் உறங்காமல் களைத்து போய் அன்று பின்னிரவு கண்ணயர்ந்தான். அருணோதய வேளை அரசனுக்கு விழிப்பு ஏற்பட்டது. அவன் மனத்தில் என்றுமில்லாத அமைதி நிலவியது. தவிர்க்க முடியாத ஒன்றை நினைத்து எத்தனை நாள் வருந்துவது? நம் மாதங்கத்தை போய் பார்த்து அதற்கு ஆறுதல் சொல்லலாம் என்று எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு பொங்க எழுந்தான். பாகன் பின்தொடர யானை கூடத்தை அடைந்தான். மகேந்திரனை கண்டதும் மாதங்கம் பெருமூச்சு விட்டு அவனை அழைப்பது போல் அதன் துதிக்கையை நீட்டி வளைத்தது. ஏதோ ஆத்திரத்தில் உன் அருமை மைந்தனை கொண்டு விட்டேன், என்னை மன்னிப்பாயா என்று கெஞ்சி கேட்பது போல் இருந்தது அதன் ஒளி மங்கலான பார்வை. பல்லவன் கருணையே உருவாக அதன் அருகில் வந்து நின்றான். மன்னித்து விட்டேன், பயப்படாதே என்று அதை தடவி கொடுத்தான். அப்போது யானையின் சிறு விழிகளிலிருந்து மழை விண்டதனை இத்தனை நாள் தடைப்பட்டிருந்த கண்ணீர் பெருகி ஓடியது. சக்கரவர்த்தி தன் கையாலேயே ஒரு கருப்பந்துண்டை அதற்கு கொடுத்தான். அதை வாங்கி தன் வாயருகில் கொண்டு வரும்போது மாதங்கத்தின் தலை சுழன்றது. அது உடனே தொப்பென்று கீழே விழுந்து உயிர் விட்டது. பாவம், தன் எஜமானின் மகனை கொன்றதுமே அதன் உள்ளம் உடைந்து விட்டது. இவ்வளவு நாள் அரசனிடம் மன்னிப்பை கோரத்தான் அது உயிர் வைத்திருந்தது. பிற்காலத்தில் மகேந்திரன் இந்த ரதங்களை செதுக்கி வைத்த போது மாதங்கத்தின் ஞாபகார்த்தமாக இந்த கல்யாணியை செய்து வைத்தான். அவன் கதையை முடித்ததும் என்னுடன் வந்திருந்த நண்பர்களில் ஒருவன், அவன் நவநாகரியத்தில் ஊறியவன், ஏளனச் சிரிப்புடன், கல்யாணையாவது கண்ணீர் ஒழிகிறதாவது, எல்லாம் வெறும் கட்டுக்கதை. அந்த பக்கம் சமுத்திரத்திலிருந்து உப்பு காற்றுப்பட்டு கல் சொரசொரவென்று ஆகிவிடுகிறது. இதன் கண்ணறியில் அதோடு மழை ஜலமோ என்னவோ ஊறியிருக்கிற கரை இருக்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, நிலவில் எல்லாம் அதிசயமாகத்தான் தோன்றும் என்றான். ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? அப்படி இதில் நடக்கக்கூடாதது என்ன இருக்கிறது சொல்லேன் என்றேன் நான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.